ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு இந்த எளிமையான மாலை பொழுதில் எல்லோரும் நம்ம ஒன்று சேர்ந்துக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் இஸ்கான் சார்பாக என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் சமர்ப்பிக்கிறேன். ஸோ இன்றைக்கு மிக மிக ரொம்ப மங்களகரமான நாள். இன்று வந்து பலதேவ் வித்யா கோஷன் அப்படிங்கிற ஆச்சாரியருடைய மறைவு தினம், கங்கா மாதா கோஸ்வாமினி அப்படிங்கிற ஆச்சாரியருடைய அவதார தினம். இன்னைக்கு ரெண்டு பெரும் ஆச்சாரியர்கள் நம்ம சம்பிரதாயத்தில், கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான ஆச்சாரியர்களான பலதேவ் வித்யா கோஷனரை பற்றியும் கங்கா மாதா கோஸ்வாமி பற்றியும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்ஸரோ மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிங்க திருபாதமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்யமீஸ்வரம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமீதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே குரவாணி பிரச்சாரிணே திவ்யசேஷூன்யவாதி பாஷ்யத்யதேஷதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. உயிர்வாழிகளில் வந்து 84 லட்சம் உயிரினங்கள். இந்த 84 லட்சம் உயிரினங்களில் வந்து மனிதனாக பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. துர்லப மானுஷ ஜென்மம், மனித வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அரிதானது. அப்படி மனித வாழ்க்கை கிடைச்சாலும் ஒருத்தர் வந்து பாரத பூமியில் பிறக்கிறது ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். ரொம்ப ரொம்ப புண்ணிய காரியங்கள் செய்தவங்க பாரத பூமியில் தோன்றுவாங்க. அப்படி பாரத பூமியில் பிறந்தவங்களை கூட ரொம்ப ரொம்ப புண்ணியம் செய்தவங்க தான் ஆன்மீக விஷயங்கள் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. சத்துவ குணத்தில் உள்ளவங்க, ரொம்ப ரொம்ப புண்ணிய காரியங்கள் செய்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க தான் வந்து ஆன்மீக விஷயத்தில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதுதான் கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில் ரொம்ப அழகாக சொல்கிறார், மனுஷியானாம் சகசிரேஷு கசித்தியததி சித்தையே எததாமபி சித்தானாம் கசிம்மாம் வேதி தத்வதக. 1000000 மனுஷங்களில் வந்து ஒத்துரு தான், மனுஷியானாம் சகசிரேஷு 1000000 ஒத்துரு தான் வந்து ஆன்மீக வாழ்க்கைன்னா என்ன, அது அப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆன்மீக வாழ்க்கைன்னா என்ன, அது ஆத்மானா என்ன, பகவான் இருக்காரா, பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஆத்மீக தத்துவங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல 1000000 தான் மனுஷியானாம் சகசிரேஷு, அவங்க தான் வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு வருவாங்க. அப்படி ஆன்மீக ஆன்மீக வாழ்க்கைக்கு வரக்கூடியதில் 1000000 தான் பக்குவம் அடைய முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ஆன்மீக இயக்கங்கள்னு சொல்லி நிறைய இயக்கங்கள் இருக்குது, அதில் சரியான இயக்கத்துக்கு போகணும் இல்லையா. சரியான குரு பரம்பரை, சீட பரம்பரை, ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய குரு பரம்பரைக்கு போகணும். அப்படி இந்த குரு பரம்பரைகளில் போகும்போது தான், சீட பரம்பரையில் போகும்போது தான் பக்குவம் அடைய முயற்சி பண்ண முடியும். அப்படி 1000000 ஒருத்தரில் பக்குவம் அடைய முயற்சி பண்ணுற ஒருத்தர் தான் பக்குவம் அடைவாங்க. மனுஷியா நாம் சகசிரேசு கஷித் எதை சித்தை எததாம விசித்தானம் கசித்மா வேதி தத்வதக. கிருஷ்ணர் உள்ளபடி தெரிஞ்சுக்கிறதுல அந்த 1000000 ஒருத்தர் தான். இப்படி ஆன்மீக வாழ்க்கை வந்து மிக மிக ஆச்சரியம், அபூர்வமானது, எல்லாருக்கும் அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. ஆனால் பகவானுடைய கருணையினால, கிருஷ்ணாவுடைய கருணையினால அவர் வந்து இந்த உலகத்தில் தோன்றி எல்லாருக்கும் அதை விநியோகம் செய்கிறார். கிருஷ்ணா வந்து மிகவும் தூரம் அவதரிக்கிறார், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறார், அதர்மத்தை அழிக்கிறார், பக்தர்களை காக்கிறார், அசுரர்களை அழிக்கிறார். கிருஷ்ணா வந்து மிகவும் தூரம் தோன்றார். அப்போது இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வந்து நம்மளை எல்லாரும் பௌதிகத்திலிருந்து விடுவித்து புலன்பத்திலிருந்தும் பௌதிக பற்றுதல், பௌதிக இன்பங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த சுழற்சி, பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்கு அதுதான் முக்கியமான காரணம். அதுலேருந்து விடுவிக்கிறதுக்காக பகவான் வந்து இந்த உலகத்தில் தோன்றி லீலைகள் பண்ணுறார். நம்ம அவரை மறந்து போயிருக்கிறதுனால அவரை ஞாபகப்படுத்துறதுக்காக பகவான் இந்த பூமியில் தோன்றி லீலைகள் பண்ணுறார். சில சமயங்கள் பகவான் நேரடியாக அவதாரம் பண்ணி பகவத்கீதை இதெல்லாம் உபதேசிக்கிறார். சில நேரங்களில் பகவான் தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பிச்சு வைக்கிறாங்க, ஆன்மீக குரு ஆச்சாரியர், ஆச்சாரியரை வந்து பகவான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஸோ ஆச்சாரியர் வந்து பகவானை வந்து இந்த உலகத்தில் எப்படி நம்ம அடையிறது, பகவான் மேலே எப்படி அன்பு செய்கிறது, கிருஷ்ணா மேலே கிருஷ்ணா மேலே நம்ம எப்படி அன்பு செய்கிறது, கிருஷ்ணா எப்படி அடையிறது அப்படிங்கிறத நடைமுறையில் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஆன்மீக குருங்கிறவர் காட்டி கொடுக்குறாரு. ஆன்மீக குரு தான் நம்மளை பகவான்கிட்ட அழைச்சி சொல்கிறார். அப்படி நிறைய இயக்கங்கள் இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான 4 சம்பிரதாயங்கள், நிறைய ஆன்மீக இயக்கங்கள், நிறைய மடங்கள் ஆசிரமங்கள் இருந்தாலும் ஆனால் சரியான முறையில் கலியுகத்தில் வந்து சரியான முறையில் நம்ம பகவானை அடையணும்னா அதிகாரப்பூர்வமான 4 சம்பிரதாயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரம்ம மத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், சனத்குமார சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயங்கள் மூலமாக தான் நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து பகவானை அடைய முடியும். இந்த 4 சம்பிரதாயங்களும் கூட பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்ம வந்திருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப பாக்கியப்படுறோம். காரணம் என்னென்னா, பிரம்ம மாத்துவ கௌடிய சம்பிரதாயத்தில் தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தோன்றார். பகவானே வந்து சைத்தன்ய மகாபிரபு திருவாதாரம் பண்ணார். அவருடைய சகாக்கள் இந்த பிரம்ம மாத்துவ கௌடிய சம்பிரதாயத்தில் வந்து சகாக்களோட பகவான் வந்து தோண்டி நாம சங்கீர்த்தனத்தை கலியுகத்தில் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் என்னுடைய நாம சங்கீர்த்தனம் பரப்பப்படணும்னு சைத்தன்ய மகாபிரபு விரும்புகிறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு கருணை எல்லா கிராமங்களையும் நகரங்களையும் விநியோகப்பட்டது. சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதர், கதாதர் பண்டிட், ஸ்ரீவாஸ் தாக்கூர், அவங்களுக்கு அப்புறம் ஆறு கோஸ்வாமிகள். ஸோ இப்படி வைஷ்ணவர்கள், இந்த வைஷ்ணவர்களுடைய வைஷ்ணவ சம்பிரதாயம், அதில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நமக்கு தொடர்பு கிடைச்சது நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து சில பிரபுபாதுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா சில பிரபுபாவுடைய கருணையினால தான் நம்ம வைஷ்ணவ சித்தாந்தங்களையும் வைஷ்ணவ தத்துவங்களையும் புரிஞ்சிக்க முடியுது. அவருடைய புஸ்தகங்களை வாசிக்கிறது மூலமாக, அவருடைய இயக்கத்துக்கு வர்றது மூலமாக, இஸ்கானுக்கு வர்றது மூலமாக தான் இதில் இப்படியெல்லாம் ஒன்று இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. இல்லாட்டி நம்ம அறியாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் நம்ம சில பிரபுபாவுக்கு ரொம்ப ரொம்ப கடன்பட்டிருக்கோம். அப்போ எவ்வளோ பிரிவுகள் தாண்டி மனித பிரிவில் வந்திருந்தாலும், அதுலேயும் பாரத பூமியில் வந்திருந்தாலும், அதுலேயும் ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணாலும், அதுலேயும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நம்ம இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம், ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும், ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். நம்ம வைஷ்ணவருக்கு பிரபுபாத மாதிரி ஆச்சாரியருக்கும் வைஷ்ணவருக்கும் ரொம்ப கடன்பட்டிருக்கோம், ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த சம்பிரதாயம் வந்து பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம் நமக்கு கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கக்கூடியது. கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ணன் மேலே தூய்மையான அன்பு, பகவான்கிட்ட அழைச்சிட்டு போகிறது மட்டும் இல்லை, முக்தி அடைகிறது மட்டும் இந்த சம்பிரதாயத்தோட குறிக்கோள் இல்லை. சம்பிரதாயத்தோட குறிக்கோள் வந்து எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறது கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம். அதனால வைஷ்ணவ கௌடி வைஷ்ணவராக இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம சம்பிரதாயத்துடைய மகிமை, கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தோடைய மகிமை என்ன, பூர்வாச்சாரியர்கள் நம்முடைய முந்தைய ஆச்சாரியருடைய மகிமை என்ன, அவங்க என்னென்ன அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்ன சேவைகள் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சாஸ்திரங்கள் நமக்காக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆச்சாரியருடைய சரித்திரங்கள், அவங்களுடைய மகிமைகள், அவங்களுடைய தத்துவங்கள், அவங்களுடைய உபதேசங்கள், அவங்களுடைய புஸ்தகங்கள், இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த பூமியில் அவதரித்து தன்னுடைய புகழ், அதாவது கிருஷ்ணருடைய புகழ் நாம சங்கீர்த்தனை வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் பரவணும்னு சொல்லி தானே தன்னுடைய சகாக்களோட வந்து இந்த இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறார். குறிப்பாக வந்து இது வந்து மாதவ சம்பிரதாயத்திலிருந்து பிரிந்து வரக்கூடிய அது ஒரு கிளை, இன்னொரு கிளை மாதவ சம்பிரதாயத்தில் வந்து, அதனால இது பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவம் சொல்லு, மாத்துவ சம்பிரதாயத்திலிருந்து பிரிந்து கௌடி வைஷ்ணவம் ஒரு கிளையாக பிரியுது. மாதவேந்தர் புரி, லக்ஷ்மி தீர்த்தர், அது மாதிரி வந்து அதுக்கப்புறம் மாதவேந்திர பூரி, அப்புறம் ஈஸ்வர பூரி, சைத்தன்ய மகாபிரபு, இப்படி ஒரு கிளையாக கௌடிய வைஷ்ணவம். கௌடியம் அப்படின்னா மேற்கு வங்காளம் அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய வைஷ்ணவர்கள், கௌடிய வைஷ்ணவர்கள். இப்போ நம்ம இங்கே திராவிட வைஷ்ணவர்களாக இருக்காங்களே, ஸ்ரீரங்கத்தில் வந்து ஸ்ரீ சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடியவங்க, திராவிட நாட்டில் நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ராமானுஜர் சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடியவங்க. அதே போல் கர்நாடகா, கர்நாடகாவில் வந்து மாதவ சம்பிரதாயம் தோன்றியிருக்கார். கர்நாடகாவில் தான் மாதவாச்சாரியர் தோன்றினார். அங்கே வந்து உடுப்பியில் வந்து எட்டு மடங்களை நிறுவி அதன் மூலமாக சுத்த துவைதம், கலப்படமில்லாத துவைதம், பகவான் நாம வேற, ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேறங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக அழுத்தம் திருத்தமாக மதுவாச்சாரியர் பிரச்சாரம் செய்தார். அப்படி அந்த மாதவ சம்பிரதாயத்துக்கு ஒரு கிளையாக வர்றது தான் பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம், கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம். அதில் வந்து இன்னைக்கு நம்ம கங்கா மாதா கோஸ்வாமினி, இந்த கங்கா மாதா கோஸ்வாமினிங்கிறவங்க யார், இந்த ஆச்சாரிய, இந்த வைஷ்ணவி எப்படி இந்த கிருஷ்ண உணர்வை வந்து பயிற்சி பண்ணாங்க, எப்படி இந்த கிருஷ்ண உணர்வை வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, அவங்களுடைய சரித்திரம் என்ன, ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய அவதார தினம். பக்தர்களுக்கு வந்து வைஷ்ணவர்களுக்கு மிக மிக முக்கியமானது ஆச்சாரியருடைய அவதார தினம், மறைவு தினம். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள், நம்முடைய ஆச்சாரியர்கள், குருதேவருடைய அவதார தினம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்று வந்து நம்ம அவங்களுடைய உபதேசங்களுடைய தத்துவங்கள்லாம் பின்பற்றி அவங்களுடைய சரித்திரங்களை கேட்கறது மூலமாக நம்முடைய ஹிருதயம் வந்து சீக்கிரமாக தூய்மை அடையும், சீக்கிரமாகவே தூய்மை அடையும். எத்பாத சம்சயா சூத முனைய பிரசமானையா, பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, கங்கையில் போய் பல முறை குளிக்கிறத விட குளிக்கிறதுனால நம்ம தூய்மை அடைகிறோம். ஆனால் ஒரு சுத்த பக்தர், தூய பக்தருடைய ஒரு க்ஷண நேரம் பார்வையும் அவருடைய ஸ்பரிசமும் பட்டாலே நம்ம உடனே தூய்மை அடைஞ்சிருவோம் பாகவதம் சொல்லுவோம். அதனால தூய வைஷ்ணவர்கள், வைஷ்ணவ ஆச்சாரியருடைய சரித்திரங்களை நம்ம கேட்கறதுனால நமக்கு என்னாகும்னா கிருஷ்ணன் மேலே அன்பு ஏற்படும். ஏன்னா வைஷ்ணவர்கள் தான் கிருஷ்ணா கொடுக்க முடியும். பக்திவினோத் தாக்கூர் ரொம்ப அழகாக பாடுறார், கிருஷ்ணா சேத்துமாரா கிருஷ்ணா திதே பாரோ, கிருஷ்ணா சேத்துமாரா, கிருஷ்ணா உங்களுடையவர், கிருஷ்ணா வந்து பகவான் வந்து வைஷ்ணவருக்கு சொந்தமானவர், வைஷ்ணவருடைய. அப்போ அவங்க தான் பகவானை கொடுக்க முடியும். அதனால் அவங்களுடைய கருணை, அவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம், ரொம்ப அவசியம். அவங்களுடைய ஆசீர்வாதம், பூர்வாச்சாரியுடைய ஆசீர்வாதம், வைஷ்ணவாச்சாரியுடைய கருணை, ஆன்மீக குரு பரம்குருதேவ் இவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம கிருஷ்ணனுள்ள முன்னேற்றம் அடைய முடியும். இப்போ கங்கா மாதா கோஸ்வாமினி அவங்களுக்கு எப்படி இந்த திருநாமம், இந்த டைட்டில், இந்த பேர், இந்த திருநாமம் எப்படி அவங்களுக்கு வந்தது, அவங்க யார், அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கங்கா மாதா கோஸ்வாமினி அவங்க வந்து பங்களாதேஷ், இப்போ இருக்கிற பங்களாதேசம், பங்களாதேஷில் வந்து ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு மன்னர் இருந்தார், நரேஷ் நாராயண் அப்படிங்கிறவர் ஒரு மன்னர் இருந்தார். புந்தியா அப்படின்னு ஒரு கிராமம், புந்தியா கிராமத்தில் வந்து நரேஷ் நாராயண்ங்கிற ஒரு மன்னர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு வந்து ஒரு குழந்தை, ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தைக்கு வந்து அவர் சச்சின்னு பெயர் வைக்கிறார், சச்சி. ஸோ சச்சி தேவி சின்ன வயதுலேருந்தே வந்து பகவான் மேலே ரொம்ப பக்தி உள்ளவங்க, கிருஷ்ணாவுடைய லீலைகள். இப்போ எப்படி நம்ம வந்து ஆண்டாள் பற்றி சொல்கிறோம் இல்லையா, ஆண்டாள் வந்து எப்படி பகவான் மேலே ரொம்ப அன்பு பண்ணுறாங்க, அவங்க சின்ன குழந்தையிலேருந்தே அவங்க அப்பாகிட்டிருந்து கிருஷ்ணா பற்றி கேட்டு அவங்க கிருஷ்ணர் மேலே மாறாத ஒரு அன்பு, கலப்படம் இல்லாத தூய்மையான அன்பு, பிரேமம் அது ஆண்டாள்கிட்ட இருந்தது. அதே போல் சச்சி தேவி வந்து குழந்தை பிராயத்திலிருந்தே வந்து கிருஷ்ணாவுடைய கதைகளை கேட்டு ரொம்ப கிருஷ்ணர் மேலே அன்பு பக்தி அவங்களுக்கு அதிகம், பிரேமம், கிருஷ்ணா மேலே பிரேமம். அது மட்டும் இல்லை, இவங்க பால்ய பருவத்தில், குழந்தை பருவத்தில் நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க, சாஸ்திரங்கள், வேத சாஸ்திரங்கள்லாம் கற்று நல்ல பாண்டித்தியம் உள்ள குழந்தையாக இருந்தாங்க. அப்படி அந்த குழந்தை வளர்ந்து வரச்ச வந்து அந்த சச்சி தேவி வந்து கிருஷ்ணன் மேலே அன்பும் அதுக்கு அதிகமாக இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து அன்பும் அதிகமாக வளர்ந்துகிட்டே இருக்குது. அதே சமயம் சாஸ்திர விதிகள், சாஸ்திரங்களில் தத்துவங்கள் எல்லாமே அறிஞ்சிருந்த ஒரு நல்ல அற்புதமான ஒரு தெய்வீகமான குழந்தையாக இருந்தாங்க சச்சி தேவி. ஸோ குழந்தை வந்து கல்யாண பருவம் வந்தோடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த குழந்தைக்கு எப்படியா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், தன்னுடைய பெண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆனால் சச்சி தேவிக்கு வந்து மனிதர்களை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை, மனிதர்களை. எப்படி ஆண்டாள் வந்து பகவானைத்தான், ரங்கநாதர்தான், கிருஷ்ணர்தான் தன்னுடைய கணவராக வரணும்னு விரும்பினாங்களோ, அதே போல் சச்சி தேவியும் பகவானைத்தான் அடையணும், பகவான் தான் அந்த கணவராக வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அது அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு, அது எப்படி நம்ம வந்து பகவான் எப்படி அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், கிருஷ்ணன் எப்படி அவர் கணவராக வர முடியும். அதனால் அவங்க வந்து ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, வந்து மனுஷனை கல்யாணம், மாநிலங்களை கல்யாணம் பண்ண மாட்டேன், பகவானை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறா அப்படின்னு அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணி அவங்களுடைய மனதை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க, இவங்களும் மனது மாறுற மாதிரி இல்லை. இவங்க ஒரு பெரிய ராஜவம்சத்தில் வரக்கூடிய இளவரசி, ராஜகுமாரி. எவ்வளோ இளவரசர்கள், ராஜகுமாரர்கள், மிக அழகான மன்னர்கள்லாம் இவருக்கு உங்களை கல்யாணம் பண்ண தயாராக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க மேலெல்லாம் ஈர்ப்பு இல்லை, அவங்க மேலே அந்த சாதாரண மனிதனுடைய உடல் மேலே கவர்ச்சி இல்லை. அவங்களுக்கு கிருஷ்ணாவுடைய லீலை, அவருடைய புகழ், அவருடைய ரூபம், இதில் தான் அவங்களுக்கு கவர்ச்சி இருந்தது. ஸோ காலப்போக்கில் பெற்றோர்கள் வந்து வயசாக அவங்களுக்கும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையாங்கிற வருத்தம் இருந்தது, வயசாக அவங்களும் இந்த உலகத்தை விட்டு போகிறாங்க, அவங்க இந்த உடலை விட்டு தன்னுடைய உடலை விட்டு பிரிகிறாங்க, அவங்க வைகுண்ட போகிறாங்க. அப்போது தன்னுடைய அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த ஊருக்கு மன்னர் தேவை, மன்னர் இல்லை இப்போ. அப்போது சச்சி தேவி ராணி அந்த அரச பதவி ஏற்றுக்கிட்டு நிர்வாகம் பண்ணுறாங்க சச்சி தேவி. ஸோ கொஞ்ச நேரம் இப்படி நிர்வாகம் பண்ணுறாங்க. அவங்க நிர்வாகம் பண்ணாலும் அவங்களுக்கு அதில் ஆர்வம் இல்லை, அரசியல் விவகாரங்களை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்ல, ராஜதந்திரங்கள் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. அவங்களுக்கு எப்போ நான் விருந்தாவனம் போவேன், எப்போ கிருஷ்ணாவுடைய லீலைகளை கேட்பேன், எப்போ நான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ண போகிறேன், விருந்தாவனத்தில் வந்து ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த தேவ், ராதா ரமணா இவனுடைய விக்கிரகம்லாம் இருக்குது, ராதா ஷாம் சுந்தர், எப்போ நான் இவங்களெல்லாம் தரிசனம் பண்ண போகிறேன், எப்போ பகவான் லீலை புரிந்த அந்த கோகுலத்துக்கு நான் போக போகிறேன், எப்போ பகவான் அவதாரம் பண்ண மதுராபுரிக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு அதில் தான் ஆர்வமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஆன்மீக குரு, ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம பக்குவடையணும், ஆன்மீக வாழ்க்கை முன்னேற்றம் அடையணும்னா ஆன்மீக குரு வேணும் இல்லையா. ஸோ அவங்கனா சச்சி தேவி வந்து ஆன்மீக குரு தேடுறாங்க, எனக்கு அது நல்ல குரு கிடைப்பாங்களா. தென் இந்த ஆளும் பொறுப்பு, இந்த அந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய பொறுப்பை வந்து தன்னுடைய உறவினர்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து விருந்தாவனம் வராங்க. விருந்தாவனத்தில் வந்து பகவான் லீலை புரிஞ்ச இடங்கள்லாம் பார்த்துட்டு தனக்கு ஒரு குரு கிடைப்பாங்களா அப்படின்னு தேடுறாங்க. அப்போ இந்த விருந்தாவனத்தில் ராதா மதன் மோகர் கோயில் ஒரு அற்புதமான ஒரு பக்தர், மிகச்சிறந்த தூய்மையான வைஷ்ணவர் அங்கே வந்து கைங்கரி பண்ணிட்டுருக்கார், ஹரிதாஸ் பண்டிட். ஹரிதாஸ் பண்டிட்டோடைய மகிமை வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். ஹரிதாஸ் பண்டிட் வந்து முழுக்க முழுக்க சைதன்ய மகாபிரபு மேலையும் கிருஷ்ணா மேலையும் தூய்மையான அன்பு உள்ளவர். எப்பவும் 24 மணி கிருஷ்ணாவுடைய சிந்தனையில் உள்ளவர். தெய்வீகமான குணங்கள் பொருந்தியவர். யாரெல்லாம் வந்து ஹரிதாஸ் தாகருடைய ஹரிதாஸ் பண்டிதருடைய கருணை யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்களும் வந்து கிருஷ்ணவனோட சீக்கிரமாக முன்னேற்ற அடைவாங்க. அவங்களும் கிருஷ்ணன் மேலே தூய்மையான அன்பு ஏற்படும் அப்படின்னு ஹரிதாஸ் பண்டிதருடைய மகிமைகளை வந்து கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோசாமி சைதன்ய சரிதாமத்தில் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காரு. ஹரிதாஸ் பண்டிட் பஞ்சதத்துவங்களில் வந்து கதாதர் பண்டிதர். ஸோ கதாதர் பண்டிதர் வந்து பூரியில் ஜெகநாத் பூரியில் வந்து சேத்திர சன்னியாசியாக இருந்து பக்தி தொண்டு பண்ணிட்டு இருந்தார். பாகவதங்களை வந்து தினமும் பாகவத கதைகள்லாம் படித்து அதை பாகவதம் எழுதிட்டு இருந்தார். ரொம்ப தூய்மையான வைஷ்ணவ கதாதர் பண்டிட். பகவானுடைய சக்தி அம்சமாக தோன்றி சக்தி ஸ்ரீமதி ராதாராணியோடைய அம்சம் கதாதர் பண்டிட். ஸோ கதாதர் பண்டிதருடைய சீடர் வந்து அனந்தாச்சாரியா. அனந்தாச்சாரியா வந்து ஒரு மிகச்சிறந்த வைஷ்ணவ பக்தர், மிகச்சிறந்த வைஷ்ணவ ஆச்சாரியர், தூய்மையான தெய்வீகமான குணம் உள்ளவர். இந்த அனந்தாச்சாரியுடைய சீடர் தான் வந்து ஹரிதாஸ் பண்டிட். இப்போ கௌர கணவர்தன தேசிபிகா தேச தீபிகா அப்படிங்கிற சாஸ்திரத்தில் வந்து கவிகர்ண பூர்ணாங்கிற ஆச்சாரியர் வந்து கௌர கணவர்தன தேச தீபிகாங்கிற புஸ்தகத்தில் வந்து யாரெல்லாம் வந்து சைத்தன்மா லீலையில் கலந்துருக்காங்க, கிருஷ்ணாவுடைய லீலையில் பங்கேற்ற யாரெல்லாம் திரும்ப சைத்தன்மா லீலையில் வந்திருக்காங்க அப்படின்னு அதை புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போது அனந்தாச்சாரியர் வந்து கிருஷ்ணனோட 8 சகிகளில் ஒருத்தர். கிருஷ்ணாவுக்கு 8 சகிகள் இருப்பாங்க, அஷ்ட சகிகள். மாயப்புள்ள ராதா மாதவ பார்க்கும்போது இந்த பக்கம் 4 சகிகள் இருப்பாங்க, இந்த பக்கம் 4 சகிகள் இருப்பாங்க. அதில் ஒரு சகி தான் வந்து அனந்தாச்சாரியர். அதே போல் ஹரிதாஸ் பண்டிதரும் வந்து மஞ்சரி ராச மஞ்சரி அப்படிங்கிற கோபிகளுடைய சேவை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து கிருஷ்ணாவுடைய லீலையில் பங்கெடுத்துட்டவங்க. சைதன்யமாப்பிள்ளையில உதவி செய்யறதுக்காக ஆச்சாரியராக தோன்றுறாங்க. அப்போ ஹரிதாஸ் பண்டிதர் வந்து மிக அற்புதமாக கைகறி பண்ணிட்டு இருக்காரு இங்கே பகவானுக்கு. இப்படி விருந்தாவனில் பல பல இடங்கள்ல வந்து பிரயாணம் செய்து தர்சனம் பண்ணதுக்கப்புறம் அவர் ஆன்மீக குரு தேடிட்டு இருக்காங்க சச்சி தேவி. அப்போ அவங்களுக்கு ஹரிதாஸ் பண்டிதருடைய மகிமை தெரிய வருது. ஹரிதாஸ் பண்டிதரை பற்றி கேள்விப்பட்டுட்டு அவங்ககிட்ட வராங்க. ஹரிதாஸ் பண்டிதர் வந்து அவருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்ககிட்ட பிரார்த்திக்கிறாங்க. இது மாதிரி என்ன உங்களை சீடராக ஏற்றுக்கணும், நீங்கள் நான் உங்களுக்கு கைங்கறி பண்ண ஆசைப்பட்றேன், நீங்கள் வந்து ஆச்சாரியனாக இருந்து என்ன எனக்கு ஆன்மீக அறிவு போட்டி என்னை வழி நடத்தணும் அப்படின்னு சச்சி தேவி வந்து ஹரிதாஸ் பண்டிட்டை சரணடைகிறாங்க. ஹரிதாஸ் பண்டிட் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு பெரிய ராஜவம்சத்தில் வர ஒரு இளவரசி, நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்களால் எப்படி விருந்தாவனத்தில் வாழ முடியும்? ஸோ விருந்தாவனம் வந்து தபங்களையும் விரதங்களையும் பயிற்சி பண்ணுறதுக்காக. விருந்தாவனத்தில் இருக்கிறவங்க பிக்ஷை எடுத்து தான் வாழ்வாங்க, அவங்க ராஜபோக வாழ்க்கையில் வாழ மாட்டாங்க, ஆடம்பர உடையெல்லாம் அணிய மாட்டாங்க, ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்வாங்க, தரையில் படுத்து தூங்குவாங்க, பிக்ஷை எடுத்து என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிடுவாங்க, மதுபரின்னு சொல்லுவாங்க. வீடுகளில் போய் அங்கே விருந்தாவனத்தில் கோபர்கள் கோபி அந்த ஆயர் குலத்தில் உள்ளவங்க, அங்கே விரஜவாசிகள் இந்த தாமில் வசிக்கக்கூடியவங்க என்ன பிக்ஷை கொடுக்குறாங்களோ அதை தான் உட்கொள்வாங்க. ஸோ இப்படி இந்த ஆன்மீக வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஒத்து வராது, ஏன்னா நீங்கள் ராஜவம்சத்தில் வந்திருக்கீங்க, உங்களால் அது பண்ண முடியாது, அதனால் நீங்கள் விருந்தாவனத்தில் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு பொருந்தாது, அதனால் நீங்கள் திரும்ப போயிடுங்க அப்படின்னு ஹரிதாஸ் பண்டிட் சொல்கிறார். ஆக்சுவலி உண்மையில் ஹரிதாஸ் பண்டிட் வந்து டெஸ்ட் பண்ணுறார், பரீட்சை பண்ணுறார். ஏன்னா ஆன்மீக குரு முதல்ல சீடனை பரீட்சை பண்ணணும், இவங்க வந்து தயாராக இருக்காங்க கிருஷ்ணாவுடைய சேவையில் முழுமையாக ஈடுபட தயாராக இருக்காங்களா, எந்தளவுக்கு சரணாகதி பிராப்தம் பண்ணியிருக்காங்க, எந்தளவுக்கு பகவான் மேலே அன்பு செய்ய தயாராக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்மீக குரு வந்து பரீட்சை பண்ணுவார் சீடர்கள். ஸோ சச்சி தேவி புரிஞ்சுன்றாங்க, அப்போ இதுதான் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கா, நான் ஒரு ராஜவம்சத்தில் வந்ததுனால என்னால் வந்து விருந்தாவனத்தில் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப எளிமையான வாழ்க்கை, சாதாரண ஆடை அணிஞ்சிக்கிட்டு ஒரு துறவியை போல் அங்கே வாழ ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷங்களாக வந்து விருந்தாவனில் வந்து ஆசிரமத்தை அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறது, ஆசிரமத்தை கூட்டி பெருக்கிறது, பகவானுக்காக மலர் மாலைகள் தொடுக்கிறது, இப்படி கோவர்த்தன மாலையை பரிக்கிரமம் செய்கிறது, இப்படி எல்லா பக்தி சேவையும் ஈடுபடுறாங்க. பிக்ஷை எடுத்து சாப்பிட்றாங்க, தெருக்களில் போய் பிக்ஷை எடுத்துகிட்டு வந்து அது உணவாக்கிறாங்க, பிரசாதமாக சாப்பிட்றாங்க. அவனுடைய வைராக்கியம் அவனுடைய மன உறுதியெல்லாம் பார்த்தோன்னே ஹரிதாஸ் பண்டிதருக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், எவ்வளோ பெரிய ராஜ வம்சத்தில் வந்த ஒரு பொண்ணு, அவங்க நினச்சா ராஜ வாழ்க்கையை திரும்ப போய் ஏற்று வாழலாம், ஆனால் அவனுடைய லட்சியம் வந்து ஆன்மீக குருவை திருப்திப்படுத்தணும், கிருஷ்ணாவை அடையணும். ஸோ அதுக்காக ராஜவம்சத்தில் வந்த பொண்ணு வந்து பிக்ஷை எடுத்து சாப்பிட்றாங்க, தரையில் படுத்து தூங்குறாங்க, அங்கே அரண்மனையில் வந்து பட்டு மத்தியில் படுத்து தூங்குறாங்க. ஸோ இங்கே சாதாரண ஆடம்பர ஆடை இல்லாமல் சாதாரண ஆடை உடுத்திட்டு தரையில் படுத்து தூங்குறாங்க. ஸோ எப்படி அவங்களுடைய அந்த டிட்டர்மினேஷன், அவங்களுடைய வைராக்கியம், அவங்களுடைய மன உறுதி, அவங்களுடைய பக்தி, ரொம்ப சிரத்தையோடு அவங்க நாமம் ஜபிக்கிறது, பகவானுக்கு கைங்கறி பண்ணுறது, இதெல்லாம் பார்த்து ஹரிதாஸ் பண்டிதர் வந்து அவர் அவங்கள தன்னுடைய சீடராக ஏற்றுக்கிறாங்க. ரொம்ப திருப்தி அடைஞ்சு தன்னுடைய சீடராக ஏற்றுக்கிறாங்க. சீடராக ஏற்றுட்டு அவங்களுக்கு வந்து நிறைய கைங்கறி கொடுக்குறாங்க. ஹரிதாஸ் பண்டிதருக்கு இன்னொரு சீடர் இருந்தாங்க, அவங்க பேர் லக்ஷ்மி பிரியா. லக்ஷ்மி பிரியா மாதாஜி வந்து ரொம்ப தெய்வீகமான ஒரு வைஷ்ணவி. அவங்க ராதா குண்டத்தில் தங்கியிருந்தாங்க. பிருந்தாவனத்தில் வந்து ராதா குண்டத்தில் வந்து தினமும் 300,000 நாமங்கள், ஹரிதாஸ் தாகூரர் மாதிரி தினமும் 300,000 நாமங்கள் ஜபம் செய்கிறாங்க. தினமும் கோவர்த்தனமலை சுற்றி வளம் வர்றாங்க, வைஷ்ணவருக்கு நமஸ்காரம் செய்து அவங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு அந்த உன்னதமான வைஷ்ணவி தூய பக்தை அவங்க அவங்ககிட்ட இவங்களை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. சச்சி மாதா வந்து சச்சி தேவி மாதாஜி வந்து நீங்கள் வந்து லக்ஷ்மி பிரியா கூட போயிருந்து ராதா குண்டில் கைங்கரியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஸோ இப்படி கொஞ்ச காலம் வந்து சச்சி தேவி அந்த மாதாஜி வந்து லக்ஷ்மி பிரியா மாதாஜியோடு சேர்ந்து அவங்க பிருந்தாவனத்தில் ரெண்டு பேரும் பக்தி தொண்டு பண்ணுறாங்க. கோவர்த்தன மலை வளம் வர்றது, வைஷ்ணவர்களுக்கு கைங்கறி பண்ணுறது, அப்புறம் பகவானை நாமங்கள் உச்சரிக்கிறது, பகவானுக்கு மலர் மாலைகள் தொடுக்கிறது, இப்படி ரொம்ப அற்புதமாக சேவை பண்ணுறாங்க. சாஸ்திரங்களை படிக்கிறது, பிரச்சாரம் செய்கிறது, இப்படி சச்சி தேவி வந்து பிருந்தாவனத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது ஒரு நாள் ஹரிதாஸ் பண்டிட் வந்து சச்சி தேவியை அழைக்கிறாங்க. சச்சி தேவி மாதாஜி கூப்பிட்டு நீங்கள் உடனே ஜெகநாத் பூரிக்கு போகணும், இங்கே இருந்த வரைக்கும் போதும். ஜெகநாத் பூரியில் வந்து சர்வபௌம பட்டாச்சாரியர், சர்வபௌம பட்டாச்சாரியர் வந்து சைத்தன்யமானுடைய சகாக்கள் ஒருத்தர். சர்வபௌம பட்டாச்சாரியர் வந்து ஜெகநாத் பூரியில் வந்து தங்கியிருந்தார். அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு லீலைகள்லாம் முடிஞ்சு போனோடனே ஒவ்வொருத்தரும் அவருடைய சகாக்களும் திரும்ப போயிடுறாங்க. சர்வபௌம பட்டாச்சாரியர், பஞ்சதத்துவங்கள், ஆறு கோசுவாமிகள், இப்படி எல்லாருமே சைத்தன்ய மகாபிரபு லீலையை முடிஞ்சு ஒவ்வொருத்தராக அவங்களும் லீலையை முடிச்சு அவங்க வந்த காரியங்கள்லாம் முடிச்சு திரும்ப போயிடுறாங்க. அப்போ சர்வபௌம பட்டாச்சாரியோட வீடு வந்து கவனிப்பு இல்லாமல் ரொம்ப பழுதடைஞ்சு போயிடுது. சரி, நீங்கள் போய் அந்த இடத்த நல்லபடியாக பார்த்துக்கணும், அங்கே வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு க்ஷேத்திர சன்னியாசம், அந்த க்ஷேத்திரத்துலேருந்து சேவை பண்ணக்கூடிய இதை உங்களுக்கு நான் சேவை கொடுக்குறேன். நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது, பூரியில் தான் இருக்கணும். உங்கள் காலம் முழுவதும் பூரியிலே இருந்து அங்கே பகவானுக்கு கைங்கறி பண்ணணும். அந்த வீடை வந்து சர்வபௌம பட்டாச்சாரியோட நல்லபடியாக பார்த்துக்கணும். அங்கே வந்து சர்வபௌம பட்டாச்சாரியர் வழிபாடு பண்ண சாலக்கிராம் விக்கிரகம், ராதா சாரி தாமோதர் ஷீலா சாலக்கிராம் விக்கிரகம் வந்து அங்கே இருக்குது. நீங்கள் வந்து அந்த விக்கிரகத்தை நல்லபடியாக பூஜைகள் செய்து அபிஷேகம் பண்ணி ஆராத்தி பண்ணி நல்லா சேவிக்கணும். போகா பிரசாதெல்லாம் கொடுத்து அந்த கைங்கரியத்தில் நீங்கள் ஈடுபடணும். ஒருபோதும் பூரியை விட்டு போகக்கூடாதுங்க அப்படின்னு கட்டளையிடுறார் ஆன்மீக குரு. ஸோ ஆன்மீக குருட்டிருந்து நமக்கு சேவை நேரடியாக கிடைக்கிறது நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். குரு கூப்பிட்டு நம்மளை கூப்பிட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, இங்கே போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு பெரிய பாக்கியம், பெரும் பாக்கியம் அது. ஸோ கங்கா மாதாவுக்கு வந்து சாரி சச்சி தேவிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், குருட்டிருந்து நேரடியாக கட்டளை கிடைச்சிது. உடனே அவங்க பூரியில் வந்து தங்கியிருக்காங்க. பூரியில் வந்து சர்வபௌம பட்டாச்சாரியார் வீட்டில் தங்கி அதெல்லாம் ரினோவேட் பண்ணுறாங்க. அந்த வீடை வந்து சுத்தம் பண்ணி பழுது பார்த்து அந்த தாமோதர் ஷீலா தாமோதர் அந்த சாலக்கிராம் விக்கிரகத்துக்கு வந்து தர்மம் திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ணி பூஜைகள் பண்ணி அப்புறம் போகா பிரசாதம் கொடுத்து ரொம்ப அற்புதமாக கவனிச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கும் சச்சி தேவி வந்து ரொம்ப அழகாக பாகவதம் படிப்பாங்க, பாகவத உபன்யாசம் பண்ணுவாங்க. அப்போ அங்கே யாரெல்லாம் வைஷ்ணவர் வந்து சர்வபௌம பட்டாச்சாரியார் வீட்டுக்கு வராங்களோ, அந்த சாலக்கிராம விக்கிரகத்தை தரிசனம் பண்ண வராங்களோ, அவங்களுக்கு சச்சி தேவி வந்து பாகவதம் சொல்லுவாங்க. இப்படி பாகவதம் வந்து ரொம்ப அழகாக, ஏன்னா கதாதர் பண்டிதர் ரொம்ப அற்புதமாக ஸ்லோகங்களை ரீட் பண்ணுவார், பாடல் அந்த ஸ்லோகங்கள் ரொம்ப அழகாக பாடுவார் விதவிதமான ராகங்களில். அதே மாதிரி அவருடைய சீடர் அனந்தாச்சாரியார் ஹரிதாஸ் பண்டிட், அதே போல் சச்சி தேவி வந்து ரொம்ப அழகாக பாகவதம் ஸ்லோகங்கள்லாம் வாசிக்கிறாங்க, ரொம்ப அற்புதமாக பாடுறாங்க, ரொம்ப அற்புதமாக உபன்யாசம் கொடுக்குறாங்க. வைஷ்ணவ சித்தாந்தத்தை வந்து ரொம்ப அழகாக எல்லாருக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா அவங்களுடைய புகழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கம் எல்லாருக்கும் தெரிய வருது. இந்த மாதிரி சச்சி தேவி சச்சி மாதா வந்து உபன்யாசம் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், பவானி கதைகள்லாம் நல்லா சொல்லுவாங்க, பவானி லீலைகளை பற்றி சொல்லுவாங்க, பக்தி தோண்டிய தாற்பயம் சொல்லுவாங்க, வைஷ்ணவ சித்தாந்தத்தை ரொம்ப அழகாக நம்ம புரிய வைக்கிறாங்க அப்படின்னு எண்ணற்ற பக்தர்கள் வந்து அவங்கள்ட்ட உபன்யாசம் கேட்க வராங்க. அப்போது அங்கே ராஜா அந்த ஒரிசா ஜெகநாத் பூரியில் ஒரு ராஜா இருக்கார், முகுந்த தேவா. ஸோ முகுந்த தேவம் வந்து சச்சி மாதாவுடைய மகிமைகளை கேள்விப்பட்டு அவங்களும் ஒரு நாள் அவங்களை பார்க்க வராங்க. பார்க்க வந்து பாகவத உபன்யாசம் கேட்குறாங்க. பாகவத உபன்யாசம் கேட்டோடனே முகுந்த தேவாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ரெகுலரா வந்து அவரும் பாகவத உபன்யாசம் உபன்யாசத்துல கலந்துக்கிறார். அப்போ ஒரு நாள் ஜெகநாதர் ஒரு கனவுல வர்றார், மூன்று தேவாவுடைய கனவுல வந்து சொல்றாரு, சச்சி மாதா, சச்சி மாதா வந்து நல்ல கைங்கரியம் பண்றாங்க இங்க, அவங்களுக்கு நிறைய வசதிகள் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்கணும், நல்ல ஒரு இடம் கொடுத்து நல்லபடியா அவங்களுடைய பிரச்சாரம் உதவி செய்யணும் அப்படின்னு சைதன்ய மகா இது ஜெகநாதர் வந்து மூன்று தேவாவுடைய கனவுல சொல்றாங்க. ஆனால் அடுத்த நாளே உடனே மூன்று தேவ வந்து சச்சி மாதாவுக்கு நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திக்கிறார், நீங்க வந்து உங்களுக்கு இடம் நான் தரேன், இது பகவானுடைய கட்டளை, பகவானுக்கு இந்த சேவை கொடுத்துருக்காரு. சச்சி மாதாவுக்கு எனக்கு இடம்லாம் வேணாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், இல்லை இல்லை நீங்கள் இதை ஏற்றுக்கணும், இது பகவானை விருப்பது, உங்களுடைய பிரச்சாரத்துக்காக பகவான் இந்த இடத்த உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடம் சச்சி மாதாவுக்கு வந்து அங்கே ஜெகநாத்பூரில் ஸ்வேத கங்கா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஸ்வேத கங்கா, ஸ்வேத கங்காவுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு இடம் ஆசிரமம் அமையிறதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ சச்சி மாதா வந்து அதை ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுண்டு அவங்க வந்து பூரியில் வந்து ரொம்ப அற்புதமாக கைங்கறி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பஞ்சதத்துவங்கள் சைதன்ய மாப்பிள்ளையோட சாக்கெல்லாம் வேலையை முடிச்சு போனதுக்கப்புறம் சச்சி மாதா வந்து பக்தர்களை வந்து உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு வைஷ்ணவ சித்தாந்தங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள வழி நடத்திட்டு இருக்காங்க ஜெகநாத பூரியில். அப்போ ஒரு நாள் வந்து மகர சங்கராந்தி கங்கா சாகர மேளா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன், அதில் வந்து வடநாட்டில் வந்து கங்கை வடபகுதியில் ஓடி சமுத்திரத்தில் கலக்கிற இடத்துல எல்லாரும் போய் ஸ்நானம் பண்ணுவாங்க, கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணுவாங்க, மகாவர்ணி மகாவர்ணி ஸ்நானம் சொல்லுவாங்க, எல்லாரும் போய் கங்கையில் புனித நீராடுவாங்க. அப்போது சச்சி தேவிக்கு ரொம்ப ஆசை தானும் போய் கங்கையில் நீராடணும் அப்படின்னு, ஆனால் பூரியை விட்டு போக முடியாது, ஏன்னா குருவோடைய கட்டளை என்னது, நீ அங்கே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, எந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு குரு மகாராஜ் வந்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, சேவை கொடுத்துருக்காங்க. அப்போது குருவோடைய சேவை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், தன்னுடைய விருப்பத்தை காட்டிலும் குருவோடைய சேவை ரொம்ப முக்கியம். ஆனால் சச்சி தேவிக்கு வந்து கங்கையில் போய் குளிக்கணும்னு ஆசை, எல்லாரும் போய் கங்கையில் புனித நீர் ஆடுறாங்க, என்னால் மட்டும் போக முடியலையே, காரணம் என்னுடைய குரு வந்து இந்த சேவை கொடுத்துருக்காங்க, குருவோடைய கைங்கரியம் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம்னு முடிவு பண்ணிவிட்டு கங்கா மாதா வந்து அந்த சாரி சச்சி தேவி வந்து அங்கே போகணும்னு விரும்பினா கூட அந்த எண்ணங்களை கைவிட்டுட்டு மனதுகளே வச்சுக்கிட்டு அவங்க அங்கே அந்த தாமோதர் ஷீலாக்கு கைங்கரியம் பண்ணுறாங்க, சர்வம்பூ பட்டாச்சாரிய வீடை பார்த்துக்கிறாங்க, பாகவதெல்லாம் பண்ணுறாங்க, அப்படி அவங்களுடைய சேவை கண்டினியூ பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அன்னைக்கு இரவு அந்த நைட்டு வந்து ஜெகநாதர் அவங்க கனவுல வருவாங்க, சச்சி தேவி கனவுல, சச்சி தேவி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கங்கைக்கு நீயே கங்கைக்கு போகணும், இங்கிருந்து பூரியிலேருந்து நீயே கங்கையை தேடி போகணும், நீ உடனே ஸ்வேத கங்காவுக்கு வா, ஸ்வேத கங்கை நைட்டு நடுராத்திரியில் நடுராத்திரியில் ஒரு 12-12 மணி போல் ஸ்வேத கங்காவுக்கு வா, அங்கே வந்து ஸ்நானம் பண்ணு, ஏன்னா கங்கைக்கும் சேத கங்கைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, இந்த கங்கா தான் ஸ்வேத கங்காவாக இங்கே இருக்குது, அதனால் நீ அங்கே வந்து ஸ்நானம் பண்ணுன்னு ஜெகநாதர் வந்து கங்கா சச்சி தேவியுடைய கனவுல வந்து சொல்கிறாங்க. சச்சி தேவி மாதாஜி வந்து ரொம்ப சந்தோஷமாக தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு அன்றைக்கி நைட்டு ஸ்வேத கங்காவுக்கு போகிறாங்க, நடு ராத்திரியில் எல்லோரும் தூங்கிட்டாங்க, கோயிலெலாம் பூட்டிட்டு பாண்டா அந்த கோயில் பூஜாரிகள்லாம் கோயிலெலாம் பூட்டிட்டு போயிடுறாங்க, காவலாளிகள்லாம் இருக்காங்க, எல்லாம் கங்கை பக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க, ஊரே ஊரையெல்லாம் தூங்கி நிசப்தமாயிடுச்சு. இப்போ கங்கா மாதா போய் ஸ்வேத கங்காவில் ஸ்நானம் பண்ணுறாங்க, ஸ்வேத கங்காவில் குளிக்க போகும்போது அவங்க முங்கி எந்திரிக்கும் போது பார்த்தா அப்படி அந்த தண்ணி வந்து மேல் ஓங்கிட்டே இருக்கு, தண்ணி வந்து அதிகமாகிட்டே இருக்கு, அலை வந்து அப்படி தண்ணி அதிகரித்து அப்படியே அவங்கள கவர் பண்ணிச்சு, அவங்கள அப்படியே சுரட்டிடுச்சு, மூடிடுச்சு, மூடி அவங்களை கொண்டு வந்து அப்படியே ஜெகநாதருடைய கோயிலில் வந்து ஜெகநாதர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. அப்போது பார்த்தா எண்ணற்ற பக்தர்கள் கங்கையில் ஸ்நானம் பண்ணுறது எல்லாம் பார்க்குறாங்க அவங்க, இங்கே பகவான் ஜெகநாதருடைய தாமரை பாதங்கள், கங்கா மாதா சச்சி தேவிக்கு ரொம்ப சந்தோஷம், நான் இப்போ எங்கே இருக்கேன், நான் எங்கே இருக்கேன் இப்போது, இதெல்லாம் காண்பதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்க்குறாங்க. ரொம்ப அந்த கங்கையோடைய சப்தம், நதி ஓடக்கூடிய சப்தம், பக்தர்கள்லாம் கீர்த்தனம் செய்கிறது இதெல்லாம் வந்து சச்சி மாதா பார்க்குறாங்க. அப்போது இந்த கோயிலுக்கு வந்து சத்தம் வரவும் பூஜாரிகளுக்கெல்லாம் பாண்டாக்கெல்லாம் ரொம்ப சந்தேகம் ஆயிடுச்சு, இவ்வளோ சத்தம்லாம் வருது, பயங்கர சத்தம் கேட்குது, எங்கே சத்தம் கேட்குது, கோயிலெலாம் பூட்டிட்டு தான் நம்ம வந்தோம் அப்படின்னு பூஜாரிலாம் வந்து சாவி எடுத்துகிட்டு வந்து கோயில் கதவை திறக்கிறாங்க. கோயில் கதவை திறந்து பார்த்தா சச்சி மாதா உள்ளே நிற்கிறாங்க, ஜெகநாதருடைய ஆல்டர், ஜெகநாதருடைய அந்த கர்ப்ப கிரகத்துக்கு முன்னே நிற்கிறாங்க, வேறு யாரும் இல்லை, அவங்க கண்ணுக்கு வேறு யாரும் தெரியல, வேறு யாரும் இல்லைங்க. உடனே இவங்களுக்கு கோபம் வருது, பாண்டாக்கெல்லாம் என்ன தைரியம் உனக்கு, நடு ராத்திரியில் இங்கே வந்திருக்க நீ, அப்போ இங்கே பகவானுடைய நகையெல்லாம் திருடிட்டு போக வந்திருக்க, நீ ஒரு வைஷ்ணவர் மாதிரி நாடகம் போட்டுருக்க, நீ பாகவத உபன்யாசம்லாம் பண்ணுற வைஷ்ணவர் மாதிரி இருக்க, ஆனால் நடுராத்திரி நீ கோயிலுக்கு போட்டதுக்கு அப்புறம் இங்கே வரணும், அப்போது நீ இந்த சமயம் பார்த்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு போக தான் வந்திருக்க, அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜாரிகள்லாம் கோவப்பட்டு மன்னர்கிட்ட போய் புகார் செய்கிறாங்க. மூத தேவாட்ட, மூத தேவம் அப்படியா, அவங்க ஒரு தூய்மையான பக்தர் நினச்சிட்டு இருந்தேன், அவங்க எப்படி கோயிலுக்குள்ள இந்த நேரத்தில் வந்தாங்க, நடுராத்திரியில் கோயிலுக்கு வர்றதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அப்போது அவங்க சந்தேகத்தின் பேரில் அவங்களை கைது பண்ணுங்க, அவங்களை கைது பண்ணி சிறையில் போடுங்க நீங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல சிறையில் போடுங்க அப்படின்னு அன்றைக்கி நைட்டு வந்து கங்கா மாதா சச்சி தேவியை வந்து சிறையை பிடிச்சிடுறாங்க, சிறையை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலில் போட்டு மன்னர் தூங்க போயிடுறார். என்னுடைய ஒரு கனவுல ஜெகநாதர் வர்றார், ஏய் மூந்த தேவா என்ன தூங்கிட்டு இருக்க நீ, என்னுடைய பக்தியை பிடிச்சி நீ ஜெயிலில் போட்டு வச்சிருக்க, உனக்கு என்ன தைரியம், உடனே அவரை ரிலீஸ் பண்ணு, நீ உடனே விடுவிக்கணும், அப்படின்லாம் உனக்கு கடுமையான தண்டனை கொடுப்பேன். நீ விடுவிக்கிறது மட்டும் இல்லை, நான்கு விஷயங்கள் அவனுக்கு சொல்கிறேன், நீ போய் செய்யணும். முதல்ல போய் அவனுடைய தாமரை பாதங்கள் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். நீ செய்த தவறுக்காக குற்றத்துக்காக முதல்ல நீ அபராதம் பண்ணிட்ட, நீ அதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது அவங்க பிரச்சாரம் செய்து மேலும் என்னென்ன வசதிகள் பண்ணி கொடுமோ நீ பண்ணி கொடுக்கணும். மூணாவது அவங்களுக்கு மகாபிரசாதம், என்னுடைய மகாபிரசாதம் தினமும் நீ அவங்களுக்கு கொடுக்கணும், என்னுடைய மகாபிரசாதம் வந்து தினமும் வந்து நீ அவங்களுக்கு விநியோகிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான்கு விஷயங்கள், மகாபிரசாத விநியோகம், அவங்களை தாமரை பாதங்களை சரணடைகிறது, அப்புறம் அவங்களுக்கு பரிசு பொருட்களை கொடுக்கறது, அப்புறம் அவர்கிட்ட அவங்கள்ட்ட தீட்சை வாங்கணும், தீட்சை வாங்கிக்கணும். ஸோ இப்படி இது நீ செய்யலைன்னா உனக்கு கடுமையான தண்டனை கொடுப்பேண்ணா அப்படின்னு ஜெகநாதர் வந்து வான் பண்ணுறார். உடனே ஒரு தூக்கத்திலிருந்து எழுந்திரிச்சு ஓடி போய் ஜெயில சிறையை திறந்து அவங்க பாதில் வந்து நமஸ்கரிக்கிறாங்க. மாதாஜி எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தெரியாமல் தவறு பண்ணிட்டோம், பகவான் எங்களோட கண்ணை திறந்துட்டாரு, நாங்கள் உங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள். அவங்க ஒன்று வைஷ்ணவி தூய பக்தர் வந்து எனக்குமே வந்து கோவப்பட மாட்டாங்க, அகங்காரப்பட மாட்டாங்க, கர்வப்பட மாட்டாங்க, அவங்க சிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பகவான் வந்து தன்னுடைய பக்தருடைய உணவு அழகாக அன்பு பரிமாற்றம் பண்ணுறாங்க. அப்போ சச்சி மாதாவுடைய புகழ் வந்து எல்லா பக்கமும் ரொம்ப அற்புதமாக பரவுது. சான்று முதல் கங்கா தேவி கங்காவை வந்து பூரியில் வாழ்ந்து பகவானுடைய தாமரை பாதங்களை சச்சி மாதாவை கொண்டு வந்ததுனால அன்று முதல் அவங்க சச்சி மாதா தேவிக்கு வந்து சச்சி தேவி மாதாஜிக்கு வந்து கங்கா மாதா கோஸ்வாமினி அப்படிங்கிற திருநாமம் வைஷ்ணவர்களால் வழங்கப்பட்டது, கங்கா மாதா கோஸ்வாமினி. ஸோ இப்படி அங்கே எல்லா வைஷ்ணவர்களும் கங்கா மாதாவை வந்து அற்புதமாக சேவை பண்ணி அவங்ககிட்டருந்து கைங்கரியம் பண்ணி அவங்ககிட்டருந்து நிறைய கேட்டுக்கிறாங்க. வைஷ்ணவ சித்தாந்தம், பகவானுடைய லீலைகள், பகவானுடைய மகிமைகள், பாகவத தர்மம் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க ரொம்ப அழகாக இந்த பூரியில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது ஒரு சமயம் வந்து ஜெய்ப்பூரில் ஒரு பிராமணர் இருப்பார், அவர்கிட்ட வந்து ராதா ரசிகராயான்னு ஒரு விக்கிரகம் இருந்தது, ராதா ரசிகராயா. பட் அந்த விக்கிரகங்களை அவங்க சரியாக வழிபாடு பண்ணாமல் நிறைய அபராதம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ அங்கே அந்த ரசிகராயர் வந்து அவங்ககிட்ட இருக்க விரும்பலை. ராதா பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நான் இங்கே இருக்க மாட்டேன், என்னை கொண்டு போய் கங்கா மாதாட்ட நீ ஒப்படைச்சிரு, பூரியில் கொண்டு போய் கங்கா மாதாட்ட என்னை கொண்டு போய் கூடு அப்படின்னு அந்த விக்கிரகம் வந்து கிருஷ்ணா வந்து அவர்கிட்ட சொல்கிறார் இந்த பிராமணர்கிட்ட. ஸோ இவரும் தன்னுடைய தவறை உணர்ந்து இனி நான் வந்து மேலும் குற்றம் செய்யக்கூடாது, அதனால் பகவானுடைய கட்டளைப்படி இந்த விக்கிரகங்களை கொண்டு போய் நான் சச்சி மாதா அதாவது கங்கா மாதா கோஸ்வாமிகிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு கொண்டு வர்றார். கொண்டு வந்து கங்கா மாதா கோஸ்வாமியுடைய ஆசிரமத்துக்கு வந்துட்டு நீங்கள் இந்த விக்கிரகத்தை எடுத்துக்கணும், இந்த பகவானுடைய கட்டளை இது, அவர் வந்து நீங்கள் தான் அந்த கைங்கறி பண்ணணும்னு விரும்புகிறாரு, உங்களுடைய சேவை தான் அவர் விரும்புகிறாரு. கங்கா மாதா கோஸ்வாமி சொல்லுவாங்க, நான் எப்படி, நான் ஒரு சாதாரண சேவை பண்ணிட்டு இருக்கேன், இங்கே என்னால் எப்படி இந்த விக்கிரகங்களை ரொம்ப ஆடம்பரமாக வழிபாடு பண்ண முடியும், என்னால் எப்படி உங்களை கவனிச்சிக்க முடியும், இதுவே முடியாது என்னால், எனக்கு அந்தளவுக்கு பக்குவம் கிடையாது, என்னால் அந்தளவுக்கு பண்ண முடியாது, நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சச்சி மாதா கங்கா மாதா கோஸ்வாமினி வேணான்னு சொல்லிடுறாங்க. அப்படி அவங்க வேணான்னு சொன்னோன்னே திரும்பவும் இந்த பிராமணர் சொல்கிறார், இல்லை இல்லை பகவான் நீங்கள் தான் ஆராதிக்கணும்னு விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறார். இல்லை இல்லை வேணாம், நான் வந்து அந்தளவுக்கு வசதியெல்லாம் என்னால் பண்ண முடியாது, அதனால் எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. இந்த பிராமணர் என்ன பண்ணுறாரு, திரும்ப கொண்டு வராமல் அங்கேயே துளசிகள் இருந்த ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுறார், துளசியோடைய கார்டனில் வந்து அந்த விக்கிரகங்களை வச்சுட்டு வந்துடுறார். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து கங்கா மாதா கோஸ்வாமி கனவுல ராதா ரசிகராயா இந்த ராதாகிருஷ்ணர் விக்கிரகம் வருவாங்க. நான் வந்து நீங்கள் தான் வழி பண்ணணும்னு விரும்புகிறேன், தயவுசெய்து எனக்கு வந்து அடைக்கலம் கொடுங்க, பாருங்கள் என்னை வந்து துளசியோட வனத்தில் ஒரு போட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு எப்படியாவது நீங்கள் வந்து என்ன எனக்கு பிரசாதம் கொடுங்க, எனக்கு போகா கொடுங்க, என்னை ஆரத்தி பண்ணுங்க, என்னை வழிபடுங்க அப்படின்னு பகவான் வந்து கங்கா மாதா கோஸ்வாமிட்டு கேட்குறாங்க. இன்னும் இங்கே வந்துருச்சு போய் அந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்து ஆராதனை பண்ணுறாங்க. கங்கா மாதா கோஸ்வாமினி வந்து இந்த ஆசிரமத்தில் வந்து இந்த ராதா ரசிகராய விக்கிரகத்தை பூஜை பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணி வரக்கூடிய வைஷ்ணவர்கள்லாம் பிரசாதம் விநியோகம் பண்ணுறாங்க, போகா பண்ணி. ஸோ இப்போது இன்னும் அந்த இடத்துல பூரி நம்ம பூரி போனோம்னா சர்வம் பட்டாச்சாரியர் வீடு, கங்கா மாதா கோசாமி தங்கி இருந்த இடம், ஸ்வேத கங்கா இதெல்லாம் பார்க்கலாம், இந்த விக்கிரங்கள்லாம் பார்க்கலாம், ராதா ரசிகராயா, தாமோதர் ஷீலா, அப்புறம் அங்கே கௌரங்க சைதன்ய மகாபிரபு கங்கா மாதா வழிபாடு பண்ணியிருந்த சைதன்ய மகாபிரபு விக்கிரகம், இன்னும் ராதாகிருஷ்ணன் விக்கிரகம், ஒரு அஞ்சாறு விக்கிரகங்கள் அங்கே இருக்குது. நீங்கள் பக்தர்கள்லாம் போனால் யாராவது பூரி யாத்திரை போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். நீங்கள் ஸ்வேத கங்கா, கங்கா மாதா கோஷாமுடைய ஆசிரமம், சர்வம் பட்டாச்சாரிய வீடு இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தூய வைஷ்ணவர்கள் பகவானே வந்து அவங்களுடைய அவங்களுடைய கைங்கரியம் அவங்களுடைய சேவையில் ரொம்ப திருப்தி அடைந்து பகவானே அவங்களை தேடி வராங்க இல்லையா. ஆச்சாரியர் வந்து ரொம்ப சத்தையோடு பக்தி பண்ணுறதுனால பகவானே அவங்களை தேடி வராங்க. கங்கா மாதா கோஷாமியை தேடி இதான் ரசிகராக வராங்க. நீங்கள் தான் என்ன வருஷி பண்ணணும். இதே மாதிரி நம்ம மாதவேந்திரபுரியுடைய கதையில் பார்த்தோம். மாதவேந்திரபுரி பிருந்தாவனம் வந்திருந்தப்போ கோபால் விக்கிரம் வந்து சொல்கிறார், மாதவேந்திரபுரி நீ தான் வந்து எனக்கு எல்லா ஏற்பாடும் செய்யணும், உன்னுடைய சேவைக்காக நான் காத்துட்ருக்கேன். ஸோ இப்படி தான், இதுதான் பகவானுக்கு பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம். பகவான் வந்து பக்தருடைய கைங்கரியத்தில் திருப்தி அடைஞ்சு அவர் மேலே ரொம்ப அன்பு செய்கிறார். பக்தரும் பகவான் மேலே அவருக்கு கைங்கரியம் பண்ணி அதில் திருப்தி அடைந்து அவர் மேலே அன்பு செய்கிறார். இப்படி இந்த அன்பு பரிமாற்றம் வந்து மிக மிக உன்னதமானது. பக்தி தொண்டுங்கிறது மிக மிக உன்னதமானது. ஸோ இது மாதிரி கங்கா மாதா கோஸ்வாமி மாதிரி ஒரு தூய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் மாதாஜி வந்து ரொம்ப அற்புதமாக பக்தி தொண்டு பண்ணி எப்படி நம்ம வந்து பகவானை சரணாகதி பிராப்தப்படணும், எல்லா விதமான பௌதீக வசதிகளும் திறந்தாங்க. பெரிய ராஜவம்சத்தில் வந்து தன் இளவரசி ராஜகுமாரியாக வாழ வேண்டியவங்க எல்லாத்தையும் திறந்து கிருஷ்ணாவுடைய கைங்கரியம் தான் வேணும், ஆன்மீக குரு தான் வேணும், பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடையணும், பகவான் மேலே அன்பு வளர்த்துக்கணும், பகவான் மேலே பிரேமம் அடையணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக எல்லாத்தையும் திறந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபட்டாங்க. கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபட்டு திரும்ப அவங்க இந்த பௌதிக உலகத்தை விட்டு தன்னுடைய நித்தியமான லீலை. வைஷ்ணவர்கள் வந்து எப்பவுமே நித்தியமான லீலையில் இருக்காங்க. இந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் ஆச்சாரியர்கள் இந்த உலகத்தில் வரும்போது பகவானால் அனுப்பிவிக்கப்படுறாங்க. அதனால தான் திரும்பவும் நித்திய லீலா பிரவேஷ்ட நம்ம வந்து தினமும் சொல்கிறோம், ஓம் ஸ்ரீ ஜெய ஓம் விஷ்ணு பாத பரமஹம்சர், நித்திய லீலா பிரவேஷ்ட பரிவரதாச்சாரியா அஷ்டோத்திர சதசீ சிம்மன் இவங்கிற சபையை சரணார் விந்த பக்திவேதாந்த சுவாமி சில பிரபா. பகவானுடைய நித்திய லீலையில் பங்கு பெற்று எப்பவும் இருக்கக்கூடிய சில பிரபுபாதருக்கு என்னுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றேன். அது மாதிரி வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வந்து அவங்க பிறக்கிறதில்ல இறக்கிறதில்ல, தோன்றுறாங்க மறையிறாங்க. எப்படி சூரியன் தோன்றது மறையுது இல்லையா, பகவான் தோன்றாரு மறையிறார் இல்லையா, பகவான் இந்த உலகத்தில் தோன்றாரு மறையிறார், நம்ம கண்ணுக்கு முன்னாடி வராரு போகிறார் அவ்வளோதான். ஆனால் பகவான் எப்போவும் நித்தியமாக இருக்கார். அது மாதிரி தான் வைஷ்ணவர்களும், வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வந்து எப்பவுமே பகவானுடைய நித்தியமான சேவகர்கள். அவங்க தோன்றுவாங்க இந்த உலகத்தில், தன்னுடைய லீலையில் முடிச்சு அவங்க மறைவாங்க. சொல்லலாம் நம்ம கங்கா மாதா கோசாமின்ற பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கு வந்து கிருஷ்ணனோட முன்னேற்றம் வரணும், பௌதிக ஆசைகள் நம்மளை விட்டு போகணும், புலன்பு அனுபவிக்கிற எண்ணம், பௌதிக சொத்து அனுபவி பௌதிக சொத்து வசதிகள் இதெல்லாம் நம்ம மனதில் இருக்கக்கூடாது, நமக்கு தூய்மையான கிருஷ்ண பக்தி வேணும், கிருஷ்ண பிரேமம் வேணும், நமக்கு பகவான் மேலே அன்பு அதிகரிக்கணும், பகவானுடைய பக்தி தொண்டில் நமக்கு ஆர்வம் வரணும், பகவானுடைய நாமத்தை குற்றமற்று ஜபிக்கணும், பகவானுடைய நாமத்தில் ருச்சி வரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஜய ஸ்ரீ கங்கா மாதா கோஸ்வாமினிக்கு, ஜய ஸ்ரீ கங்கா மாதா கோஸ்வாமி ஆபிர்பா மகோத்சவ் கி, ஜய ஸ்ரீல பிரபுபாத் கி, ஜெய.